Mama, listen to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं, बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगूं, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे।
बाबा ने एडप्ट किया है किसको? मेरी आत्मा को। कहते हैं अभी तुमको मुझे याद न करना है, इसलिए याद की यात्रा पर वो तत्पर रहोगा, तो दर्द तुम्हारा भी कम बना है। फिर तुम जानते तो नहीं कि मेरे से क्या वास्ता मिलेगा।
24/5/2018 काले मुरली ओम शांति பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் சரீரம் உட்பட உங்களிடம் உள்ள அனைத்தையும் அர்ப்பணியுங்கள். அதன் பின்னர் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக அவை அனைத்தையும் பராமரித்தால் அதிலிருந்து உங்கள் பற்று அகற்றப்படும். கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தைகளையும் நிச்சயமாக கற்க வேண்டிய வழிமுறை யாது? ஒவ்வொரு பிராமண குழந்தையும் நிச்சயமாக கற்க வேண்டிய வழிமுறை யாது? பதில்: சேவை செய்வதற்கான வழிமுறையை நிச்சயமாக கற்றிடுங்கள். கடவுள் யார் என்பதை நிரூபிப்பதற்கான ஆர்வத்தை கொண்டிருங்கள். நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறீர்கள். விவேகமானவர்கள் ஆகி அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுங்கள். கடவுள் சர்வ வியாபகர் என்று அழைப்பது அவரை இகழ்வதாகும் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மிகவும் சிறந்த அறிமுகம் மடல்களை அச்சடியுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் யாத்ரீகளுக்கு மிகவும் நன்றாக சேவை செய்ய முடியும். பாடல்: கடவுளின் சகபாடிகளாக உள்ளவர்களுக்கு புயலினால் என்ன செய்ய முடியும்? கடவுளின் சகபாடிகளாக உள்ளவர்களுக்கு புயலினால்
जिसका साथी है भगवान उसको क्या रोकेगा आंधी और तूफान। ओ जिसका साथी है भगवान उसको क्या रोकेगा आंधी और तूफान। जिसका साथी है भगवान गगन चूर हो जाए, जमी चाहे सागर में धस जाए। गगन चूर हो जाए, जमी चाहे सागर में धस जाए। तूफानों की गोद में चाहे सारा जग खो जाए, पाँव न रुकने पाए। ओ जिसका साथी है भगवान, उसको क्या रोकेगा आंधी और तूफान। जिसका साथी है भगवान, जिसके शीश पे हाथ हजारों तू न कोई पाएगा।
குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள், குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள், குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். ஏனெனில் இப்பாடலை பாடியவர்களுக்கு இதன் அர்த்தம் எதுவுமே புரியாது. அவர்கள் கடவுளை தம்முடன் வைத்திருப்பதோ அல்லது கடவுள் எப்பொழுது வந்து தனது குழந்தைகளுக்கு அவர்களுடைய சொர்க்க ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்பதோ அவர்களுக்கு தெரியாது. தந்தை தானே வந்து தனது குழந்தைகளுக்கு நேரடியாக தனது அறிமுகத்தை கொடுத்தார். தந்தை இப்பொழுது உங்கள் நேர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றார். நீங்கள் அவர் கூறுவதை செவிமடுக்கிறீர்கள். புயல்கள் என்பதன் அர்த்தத்தை நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் அனர்த்தங்களை புயல்கள் என கருதுகின்றார்கள். நீங்கள் அனுபவம் செய்கின்ற புயல்கள் மாயையாகிய ஐந்து விகாரங்கள் என்னும் புயல்களாகும். மாயை உங்கள் முயற்சிகளுக்கு பல தடைகளை ஏற்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் அவற்றை பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் பாபாவை மிக நன்றாக நினைவு செய்தால் புயல்கள் சென்றுவிடும். சக்கரவர்த்தி ஒருவரின் மகன் தனது தந்தை ஒரு சக்கரவர்த்தி என்றும் தான் அவ்ராஜ்யத்தின் அதிபதி என்றும் நம்பிக்கை கொண்டிருப்பார். அவருக்கு அப்போதை இருக்கும். குழந்தைகளாகிய உங்கள் மத்தியில் உங்களில் சிலர் இந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டிருந்து தந்தையை உங்களுக்கு உரியவர் ஆக்கியுள்ளீர்கள். அவரை உங்களுக்கு உரியவர் ஆக்குதல் என்பது உங்கள் மாமியாரின் வீட்டுக்கு செல்வதை போன்றது அல்ல. என்னுடையவர் ஒரே ஒரு சிவபாபாவே அன்றி வேறொருவரும் இல்லை. அவ்வளவே. பல குழந்தைகள் இவ்விடயங்களை புரிந்து கொள்வதில்லை. ஆகையாலேயே மாயையின் புயல்கள் அவர்களை தொந்தரவு செய்கின்றன. அதனால் அவர்கள் தந்தையை விட்டு விலகி செல்கின்றனர். உலகில் உள்ள எவருக்கும் கடவுளை மிக சரியாக தெரியாது. ஆதியில் குழந்தைகளாகிய நீங்கள் சிவாலய வாசிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது இது ஒரு விலை மாதர் இல்லமாகும். இந்நேரத்தில் மனிதர்கள் குரங்குகளை விட மோசமாக உள்ளார்கள். மனிதர்களின் கோபம் குரங்குகளினதை விட மோசமாக உள்ளது. அவர்கள் மனிதர்களாக இருந்த போதிலும் அவர்கள் செய்கிற அத்தகைய செயல்களினால் அவர்கள் குரங்குகளை விட மோசமானவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். பாரதத்தின் கொடிய எதிரி அதாவது அவர்களை குரங்குகளை விட மோசமானவர்கள் ஆக்கியது யார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் முகத்தை உங்கள் இதய கண்ணாடியில் நீங்கள் முன்னர் எவ்வாறு இருந்தீர்கள் என்று பாருங்கள். தந்தை இப்பொழுது உங்களை தகுதியானவர்கள் ஆக்குகின்றார். எவ்வாறாயினும் ஸ்ரீமத்தை பின்பற்றாதவர்களை மாயை தகுதியற்றவர்களாக்குகின்றார். தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். உங்கள் சரீரம் உட்பட அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். அதன் பின்னர் பாபா உங்களை ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக்கி அதனிடம் உள்ள பற்றை முடித்துவிட செய்வார். கள்ளம் கபடமற்ற தாய்மார்களாகிய உங்களுக்கு இது இலகுவாகும். ராஜஸ்தான் மன்னர்களுக்கு குழந்தைகள் இல்லாத போது அவர்கள் குழந்தைகளை தத்தெடுக்கின்றார்கள். ஒரு செல்வந்த பெற்றோர் ஓர் ஏழை குழந்தையை தத்தெடுக்கும் போது அவர் மிக சந்தோஷமடைகின்றார். நான் இத்தனை சொத்துக்களுக்கும் அதிபதியாவேன். செல்வந்தர்களின் குழந்தைகளுக்கும் தாம் கோடான கோடீஸ்வரர்களின் குழந்தைகள் என்ற போதையுள்ளது. அவர்களுக்கு இந்த ஞானத்தை பற்றி எதுவும் அறியாது. நீங்கள் இந்த ஞானத்தை இட்டு எவ்வளவு போதை கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் மிகவும் மேன்மையானவர்களாகுகின்றீர்கள். ஆனால் ஸ்ரீமத்தை பின்பற்றாத போது நீங்கள் மேன்மையானவராகுவதில்லை. கடவுள் கூறுகின்றார், நீங்கள் எதனை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. பாபா உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு சொர்க்க ராஜ்யம் என்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்ற போதை உங்களுக்கு இரவு பகலாக இருக்க வேண்டும். நாங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளோம். உண்மையில் அனைவருமே சிவபாபாவின் குழந்தைகள். ஆனால் சிவபாபா இப்பொழுது வந்து உங்களை நடைமுறை ரீதியாகவே தனது குழந்தைகள் ஆக்கியுள்ளார். நீங்கள் இப்பொழுது இங்கே நேரடியாக அமர்ந்திருந்து சிவபாபா உங்களை தனக்கு உரியவராக்கி உங்களை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக்குவதற்கான வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் என்பதை அறிந்துள்ளீர்கள். குழந்தைகள், நீங்கள் எவரது பெயரிலோ வடிவிலோ சிக்கிக் கொள்ளாதீர்கள். சிவா பாபாவின் பெயரையும் வடிவத்தையும் மாத்திரமே உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். அவரது பெயரும் வடிவமும் மனிதர்களுடையதை விட வேறுபட்டது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் எனக்கு உரியவராக இருந்தீர்கள். நீங்கள் நிர்வாணா உலகில் வாழ்ந்தீர்கள். நீங்கள் அமைதி தாமமும் நிர்வாணா உலகமும் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட உலகமும் பரந்தாம வாசிகள் என்பதையும் உங்கள் ஆதி தர்மம் அமைதி என்பதையும் ஆத்மாக்களாகிய நீங்கள் மறந்துவிட்டீர்களா? அந்த சரீரங்கள் செயல்களை செய்வதற்கான புலன்களாகும். இல்லாவிடின் நீங்கள் எவ்வாறு உங்கள் பாகங்களை நடிப்பீர்கள்? ஆத்மாக்களாகிய நாங்கள் அசரீரி உலகவாசிகள் என்பதை சற்றேனும் அறியாதிருக்கின்றீர்கள். மனிதர்கள் மாத்திரமே இவ்விடங்கள் அனைத்தையும் அறிந்திருப்பார்கள். மிருகங்களுக்கு இவை தெரியாது. கடவுள் சர்வ வியாபகர் என்று அவர்கள் கூறியுள்ளதால் தாம் ஆத்மாக்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். பரமாத்மாவான பரம தந்தையே கிறிஸ்துவையும் ஆபிரகாமையும் இங்கே அனுப்பினார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகையால் நிச்சயமாக தந்தையே அவர்களை இங்கே அனுப்பியுள்ளார். நாடகத்திற்கு ஏற்பவே அனைவரும் இங்கே தொடர்ந்தும் வருகின்றார்கள். எவரையும் எங்கும் அனுப்புதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த நேரத்தில் மக்கள் அறியாமை என்ற இருளில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தந்தையோ தம்மையோ படைப்பையோ தெரியாது. நான் ஓர் ஆத்மா, இந்த சரீரம் வேறுபட்டது. ஆத்மாக்களாகிய நாங்கள் அங்கிருந்தே வந்தோம். பாபாவே அவை அனைத்தையும் நினைவூட்டுகின்றார். அவர் கூறுகின்றார், ஏனையோருக்கும் நினைவூட்டுங்கள். நீங்கள் மிகவும் நல்ல அழைப்புதல்களை அச்சடியுங்கள். அவர்கள் சிவனின் படத்தையும் வைத்திருக்கின்றார்கள். இது பாபா, இது ஆஸ்தியான லக்ஷ்மியும் நாராயணனும் ஆகும் என்று எழுதப்பட்டுள்ளது. லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆகுவதற்கு பரமாத்மாவான பரம தந்தையிடம் இருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வாருங்கள். நீங்கள் லக்ஷ்மி நாராயணனை போன்றவர்களாக மாறுகின்ற மாணவர்கள். செல்வந்தர்களின் குழந்தைகள் கற்கும் போது அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்கள். எவ்வாறு ஆயினும் அவர்கள் எங்களுடன் ஒப்பிடும் போது எதுவும் இல்லை. அவர்கள் தற்காலிக சந்தோஷத்திற்காக முயற்சி செய்கின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் நிரந்தரமான சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் மாத்திரமே இதனை கூறலாம். நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடன் அழைப்பிதழ்களை வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள், இவ் அட்டையில் எழுதப்பட்டுள்ளது சொர்க்கத்தை படைப்பவரான ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை இவரே. அவரிடமிருந்து சொர்க்க ஆஸ்தியை நீங்கள் எவ்வாறு பெற முடியும்? நீங்கள் இந்த அழைப்பிதழ்களை ஆகாய விமானங்களிலிருந்து போடலாம். நீங்கள் அதனை செய்தித்தாள்களிலும் பிரசுரிக்கலாம். அப்பொழுது பெரிய முக்கியஸ்தர்கள் ஓர் அழைப்பிதழை பெறுவார்கள். அந்த ஆகாய விமானங்கள் விநாசத்திற்கானவையும் அத்துடன் உங்கள் சேவைக்குமாகும். ஏழைகளினால் இந்த வேலையை செய்ய முடியாது. ஆனால் தந்தையே ஏழைகளின் பிரபுவாவார். ஏழைகளே ஆஸ்தியை பெறுகின்றார்கள். செல்வந்த மக்கள் பற்றில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தம்மை அர்ப்பணிப்பதை இட்டு அவர்களின் இதயம் சுருங்குகின்றது. இந்த நேரத்திலேயே தாய்மார்களினதும் குமாரிகளினதும் பாக்கியம் பிரகாசமடைகின்றது. தந்தை கூறுகின்றார், நான் தாய்மார்களின் ஊடாக பாரதத்தை சாதுக்களையும் கல்விமான்களையும் புனிதர்களையும் ஈடேற்ற வேண்டும். நீங்கள் மேலும் முன்னேறி செல்கையில் அவர்கள் அனைவரும் வருவார்கள். இந்த நேரத்தில் தம்மை போன்றவர்கள் எவரும் இல்லை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் போதே தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்தார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களின் ஹத்த யோகமும் கர்மத்தை துரத்தலும் வேறானது. கடவுள் நிச்சயமாக வந்து உங்களை சொர்க்கத்தின் அதிபதியாக்குகின்றார். ஆகையால் நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் பாபா லக்ஷ்மி நாராயணின் படத்தை மிகவும் அன்புடன் தன்னுடன் வைத்திருப்பதுண்டு. ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷம் அடைவதுண்டு. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், உங்களுக்கு பிறருக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டுமாயின் உங்களை சேவையில் மும்முரமாக வைத்திருங்கள். இலக்கும் லட்சியமும் மிகவும் தெளிவானதாகும். தேவ உலக ராஜ்யமே ஆஸ்தியாகும். தேவ உலக ராஜ்யமே ஆஸ்தியாகும். மேலே சிவபாபாவும் அவருக்கு கீழே லக்ஷ்மியும் நாராயணனும் உள்ளனர். இதனை விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவாகும். எனவே அனைவரையும் அழையுங்கள். நீங்கள் நிச்சயமாக சொர்க்கம் என்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தையிடம் இருந்து நிச்சயமாக பெறவுள்ளீர்கள். நீங்கள் இந்த துண்டு பிரசுரங்களை பலர் செல்லும் இடங்களுக்கு சென்று நிச்சயமாக விநியோகிக்க வேண்டும். எவருமே உங்களுக்கு எதுவும் கூற முடியாது. எவராயினும் ஏதாவது கூறினால் நாங்கள் விளங்கப்படுத்தி அவருக்கு நிரூபிக்கலாம். எங்களுக்கு சொர்க்க ஆஸ்தியை கொடுப்பவரை நீங்கள் எவ்வாறு சர்வ வியாபகர் என்று அழைக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், பாருங்கள், நீங்கள் இவ்வாறு என்னை இகழ்கின்றீர்கள். நான் உங்களை சொர்க்க அதிபதிகளாக்கினேன். ஆனால் நீங்களோ நான் கல்லிலும் கூழாங்கல்லிலும் உள்ளதாக கூறினீர்கள். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். இந்த துண்டு பிரசுரங்கள் பலவற்றை விநியோகியுங்கள். அமர்நாத்திற்கு யாத்திரை செய்கின்ற குழுவினரிடம் நீங்கள் சென்று அவர்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கலாம். அவற்றில் எழுதப்பட்டிருக்க வேண்டும், யாகங்கள் வளர்த்தல், தபஸ்யா செய்தல், யாத்திரையில் செல்லுதல் போன்றவற்றினால் என்னை காண முடியாது. எவ்வாறாயினும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துபவர்கள் விவேகமானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தந்தையான கடவுள் என்று நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் பகவான், ஈஸ்வர், பரமாத்மா என்று மட்டும் கூறினால் தந்தை என்ற வார்த்தை உள்ளடக்கப்படுவதில்லை. நீங்கள் தந்தையான கடவுள் என்று கூறினால் தந்தை என்ற வார்த்தையும் உள்ளடக்கப்படுகின்றது. நாங்கள் அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள். கடவுள் சர்வ வியாபகர் ஆயின் அவர் இப்பொழுது தூய்மையற்றவர் ஆகியுள்ளாரா? அவர் அதிமேலானவர். அவரின் ஞாபகார்த்தமாக ஒரு ஆலயமும் கட்டப்பட்டுள்ளது. ஆகையால் குழந்தைகளாகிய உங்களுக்கு சாதுரியமாக சேவை செய்ய ஆர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் யாத்திரைகளில் சென்று அதிகளவு சேவை செய்யலாம். அவர்கள் பௌதீக யாத்ரீகர்கள், நீங்களோ ஆன்மீக யாத்ரீகர்கள். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? சங்கரன், பார்வதி சூட்சும உலகில் வாழ்கின்றார்கள். அவர்களால் இங்கு எவ்வாறு வர முடியும்? அவை அனைத்தும் பக்தி மார்க்கங்களாகும். எனவே நீங்கள் இவ்வாறாக அதிகளவு சேவை செய்யலாம். பக்தர்கள், அப்பாவிகள் எங்கும் அதிகளவு அலைந்து திரிகிறார்கள். பாபா அவர்களை இட்டு பரிதாபப்படுகின்றார். அவர்களிடம் கூறுங்கள், உங்கள் தர்மத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இந்த சமயத்தை ஸ்தாபித்தவர் யார்? அதிகளவு சேவை செய்வதற்கு உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் உஷாராக வேண்டும். தந்தை உங்களுக்கு சொர்க்கம் என்ற ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கின்ற போதும் மாயை உங்கள் மூக்கை பிடித்து உங்களை முற்றாக எதிர்த்திசைக்கு திருப்புகின்றார். ஆகையால் மாயை இட்டு மிகவும் அவதானமாக இருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பாப் தாதாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை நேரடியாக வந்திருப்பது உலகத்தவருக்கு தெரியாது. ஆத்மாக்கள் அனைவரினதும் ஒளி அணைக்கப்பட்டுள்ளது. அது முற்றாக அணைக்கப்படவில்லை. ஒளி சிறிதளவு இன்னமும் எஞ்சியுள்ளது. அதன் பின்னர் பாபா வந்து ஞான எண்ணெயை ஊற்றுகின்றார். ஒருவர் மரணிக்கும் போது மக்கள் ஓர் சிட்டி விளக்கை ஏற்றுகின்றார்கள். இங்கே ஆத்மாக்களின் ஒளி யோகத்தினால் ஏற்றப்படுகின்றது. நீங்கள் தொடர்ந்தும் ஞானத்தை கிரகிக்கின்றீர்கள். பாரதத்தின் புராதான ராஜயோகம் மிகவும் பிரபல்யமானது. துறவர பாதையை சேர்ந்தவர்கள் பல வகையான ஹத்த யோகத்தை கற்பிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் கீழே இறங்குவதனால் அதில் எப்பயனும் இல்லை. யோகேஸ்வரர் யோகத்தின் கடவுள் அன்றி வேறு எவராலும் யோகம் கற்பிக்க முடியாது. கடவுளே உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றார். அவர் அசரீரியானவர். தன்னை கூறுகின்றார், நான் உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றேன். உங்கள் 84 பிறவிகளின் பாகம் இப்பொழுது முடிந்துவிட்டது. சிலர் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள், சிலர் 60 பிறவிகளை எடுக்கின்றார்கள், சிலரோ ஓர் 2 பிறவிகளையே எடுக்கின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு சேவை செய்ய வேண்டும். பாரதமே சொர்க்கமாக இருந்தது. இது இறைவன் இறைவியரின் ராஜ்யமாக இருந்தது. உங்களை அன்றி வேறு எவராலும் இவ்விடயங்களை விளங்கப்படுத்த முடியாது. நீங்களே அவதூறுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளவர்கள். பாபாவினால் அவற்றை எதிர்கொள்ள முடியுமாயின் உங்களால் முடியாதா? நீங்கள் துன்புறுத்தல்களை சகித்துக் கொள்ள வேண்டும். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இதுவே இடம்பெறும். நான் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியை தெய்வீகம் ஆக்குகிறேன். உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் அதிகளவு நினைவு செய்ய வேண்டும். அவர் கூறுகிறார், உயிரோடு இருப்பீர்களாக, சொர்க்க ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உயிரோடு இருப்பீர்களாக, சொர்க்க ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தகைய இனிய தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியாதா? நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இன்னமும் எஞ்சியுள்ள பாவங்கள் இங்கேயே தீர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு யோகம் இல்லாதிருந்தால் தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும். அந்த நேரத்தில் பாபா உங்களுக்கு காட்சிகளை காட்டுவார். நீங்கள் எனக்கு உரியவராகிய பின்னர் என்னை விவாகரத்து செய்து துரோகிகள் ஆகினீர்கள். ஆரம்பத்திலும் உங்களுக்கு காட்சிகள் கொடுக்கப்பட்டன. அச்சா, பாதுகாப்பாகவும் உற்சாகமாகவும் உள்ளவர்களான இனிமேலும் இனிமையான எப்போதோ தொலைந்த இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் சரீரங்களை நீக்கிவிட்டு உங்கள் இனிய வீட்டிற்கு செல்வீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வாழ்வதனால் எத்தகைய சந்தோஷமும் இல்லை. நாங்கள் இப்பொழுது பாபாவிடம் செல்கின்றோம். நாங்கள் பாபாவை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். பின்னர் அங்கிருந்து நாங்கள் சொர்க்க உலகிற்கு செல்வோம். இந்த யாத்திரை மிகவும் அற்புதமானது. மாயை இதில் அதிகளவு தடைகளை ஏற்படுத்துகின்றார். அச்சா,
சித்தாரும் திருத்த பாப் பிதா பாப் தாதா கா யாத்ரா குட்மா.
இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகிறோம். தாரணைக்கான சாராம்சம், உங்கள் புத்தியில் சிவபாபாவின் பெயரை வடிவத்தையும் மாத்திரமே வைத்திருங்கள். உங்கள் புத்தியில் சிவபாபாவின் பெயரையும் வடிவத்தையும் மாத்திரமே வைத்திருங்கள். வேறு எவரது பெயரிலும் வடிவத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மாயையின் புயல்களை இட்டு கவலை அடையாதீர்கள். என்னுடையவர் ஒரேயொரு சிவபாபாவை அன்றி வேறு எவரும் இல்லை. இவ்வாறாக சகல புயல்களையும் அகற்றுங்கள். ஆசீர்வாதம், வீணான எண்ணங்களை அனைத்தினதும் சுழற்சியிலிருந்தும் விடுபட்டிருக்கின்ற ஒரு நிலையான, அதாவது இடைவிடாத அகண்ட சேவையாளராகி தடைகளற்று சேவை செய்பவர் ஆகுவீர்களாக. அனைவரும் சேவை செய்கின்றார்கள். ஆனால் சேவை செய்யும் போது தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பவர்கள் அதிகளவு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்றார்கள். சேவையில் எவ்விதமான தடைகளும் இல்லாதிருக்கட்டும், சூழலின் சகவாசத்தின் அல்லது சோம்பேறித்தனத்தின் தடைகள் ஏதேனும் இருப்பின் அச்சேவை பாதிக்கப்படுகின்றது. நிலையான சேவையாளர் எவ்விதமான தடைகளினாலும் எப்பொழுதுமே சிக்கிக் கொள்ள மாட்டார். உங்கள் மனதிலுமே சற்றேனும் தடைகள் இல்லாதிருக்கட்டும். வீணான வீணது அனைத்து சுழற்சியிலிருந்தும் விடுபட்டிருந்தால் நீங்கள் வெற்றிகரமான நிலையான சேவையாளர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம், நேர்மையான புத்தியையும் இதயத்தையும் கொண்டிருப்பவர்கள் தந்தையினதும் குடும்பத்தினதும் அன்பிற்கு தகுதியானவர்கள் ஆகுகின்றார்கள். ஓம் சாந்தி.